إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فأولئك هم الفائزون وأقسموا بالله جهد أيمانهم لئن أمرتهم ليخرجن قل لا تقسموا طاعة معروفة إن الله خبير بما تعملون
بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நேரான வழியிலே நிலைத்திருக்கச் செய்வானாக அல்லாஹ்வுடைய வேதத்தின்படியும் அவருடைய சுன்னாவின்படியும் வழி நடந்த நன்மக்களின் பாதையில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நிலைத்திருக்கச் செய்வானாக நம்முடைய சொல் செயல் சிந்தனைகளில் வழிகேடுகளோ சீர்கேடுகளோ குழப்பங்களோ நிகழ்ந்து விடுவதிலிருந்து அல்லாஹு தஆலா என்றென்றும் பாதுகாத்து அருள்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே தொடர்ந்து குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் சூனியம் என்ற தலைப்பின் கீழ் சூனியம் சம்பந்தமான விஷயங்களை நாம் கேட்டு வருகின்றோம் சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா அப்படி இருந்தால் அந்த சூனியம் எதுவரை ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் சூனியம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற நம்பிக்கை அது ஈமானுக்கு முரணானதா அதை ஏற்றுக்கொள்வதால் இணை வைத்தவர்களாக ஆகிவிடுவோமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய அந்த ஹதீஸை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்ற விஷயங்களை எல்லாம் ஓரளவுக்கு ஐந்து அமர்வுகளிலே நாம் பார்த்திருக்கின்றோம் அவர்கள் சூனியத்தின் மீதும் சூனியத்தை ஏற்றுக்கொள்வதின் மீதும் சூனியம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளின் மீதும் செய்யக்கூடிய ஆட்சேபனைகளுக்கு என்னென்ன பதில்கள் என்பதை கடைசியாக மூன்று அமர்வுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம் ஒரு சில ஆட்சேபனைகள் மீதம் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் அவற்றுக்குரிய பதிலை இன்றைய அமர்விலே நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம் அவர்களுடைய முக்கியமான விமர்சனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது அதனால் அவர்களுக்கு மரதி ஏற்பட்டது அவர்களுக்கு செய்யப்பட்ட அவர்களுடைய சூனியத்தின் தாக்கம் தனது மனைவிமார்களிடத்தில் சேர்ந்தார்களா சேர்ந்துவிட்டோம் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள் ஆனால் சேர்ந்திருக்க மாட்டார்கள் இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளிலும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும் ஜைது பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும், புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸிலும், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸிலும், இன்னும் ஏனைய ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய ஹதீஸுகளிலும் இதுதான் இடம்பெறுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், அதாவது தங்களது மனைவிமார்களிடத்தில் சேர்ந்திருக்க மாட்டார்கள், ஆனால் சேர்ந்ததாக நினைத்துக் கொள்வார்கள். புரிகிறதா? இந்த ஒரு செய்திதான் வருகிறதே தவிர, ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் இப்படிப்பட்ட தடுமாற்றம் இருந்ததாக, இத்தகைய குழப்பம் இருந்ததாக, இத்தகைய மறதி இருந்ததாக ஹதீஸுகளில் ஒரு அறிவிப்பில் கூட இல்லை. புரிகிறதா உங்களுக்கு? ஆனால் ஹதீஸுகளை அறியாத பாமர மக்களிடத்திலே இவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு செல்லும் பொழுது எப்படி பேசுவார்கள் என்றால், 6 மாதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் குழப்பம் நீடித்திருந்ததாக, மறதி நீடித்திருந்ததாக, தடுமாற்றம் நீடித்திருந்ததாக பேசுவார்கள். ஆக இது ஹதீஸிலே அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஹதீஸில் இல்லாத ஒன்றை, ஹதீஸ் உடைய கருத்தாக அமையாத ஒன்றை ஹதீஸாகவோ அல்லது ஹதீஸின் கருத்தாகவோ கொண்டு செல்வது தங்களுடைய தவறான ஒரு கொள்கைக்கு இவர்கள் ஹதீஸுகளை திரிக்கின்ற ஒரு போக்காகும். அப்ப கண்டிப்பாக எந்த ஒரு ஹதீஸிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வருகின்ற எந்த ஹதீஸிலும் எப்படி இடம்பெறவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மறதி என்பது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லா நேரங்களிலும் இருந்ததாக அறவே வரவில்லை. தனது மனைவியிடத்திலே வந்ததாக எண்ணி இருப்பார்கள், ஆனால் அப்படி நடந்திருக்கார். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சூனியத்தின் பாதிப்பு அவர்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சேர்ந்தார்களா இல்லையா, சேராமல் சேர்ந்து விட்டதாக எண்ணினார்கள் என்ற ஒரு பாதிப்பு தான் இருந்ததே தவிர, வாழ்க்கையில் வேறு விஷயங்களில், குடும்பத்தின் வேறு விஷயங்களிலோ அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட வேறு விஷயங்களிலோ, தொழுகையை நிறைவேற்றியதிலோ, குர்ஆனை ஓதி காண்பித்ததிலோ, மார்க்க சட்டங்கள் சொன்னதிலோ, அல்லது ஜிஹாது சம்பந்தப்பட்ட படைகளை அனுப்புகின்ற விஷயத்தில், இன்னும் இது போன்ற அன்றாட வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான விஷயங்களில் எந்த ஒன்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழப்பம் ஏற்படவில்லை. அப்படி ஏற்பட்டதாக ஒரு அறிவிப்பு கூட இல்லை. இவர்கள் சொல்லுகின்ற வீண் அந்த பொய்யான பிரச்சாரங்களை தவிர, புரியுதுங்களா? அப்படி அவர்கள் யாராவது சொல்வார்களே ஆனால் ஒரு ஹதீஸை காட்டும்படி கேளுங்கள், கண்டிப்பாக அப்படி ஒரு ஹதீஸ் அறவே இல்லை. இந்த விஷயம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? சரி, இரண்டாவது விமர்சனம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஞாபக மறதி, அது 40 நாளோ அல்லது 6 மாதமோ நீடித்திருந்ததாக சொல்வதை இவர்கள் அடுத்து எப்படி கொண்டு வருகிறார்கள் என்றால், நாம் எல்லாம், அதாவது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களிலிருந்து, இந்த ஹதீஸை பதிவு செய்த முஹத்தீஸுகள், இமாம்கள், அறிஞர்களிலிருந்து, இன்று வரை இந்த ஹதீஸின் படி நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எல்லா மூமின்களும், முஸ்லிம்களும், அதில் சஹாபாக்கள் உட்பட, தாபிஈன்கள் உட்பட, இமாம்கள் உட்பட, ஹதீஸ்களின் அறிஞர்கள் உட்பட, இவர்களெல்லாம் நபியை பைத்தியக்காரன் என்று சொன்ன குற்றவாளிகள், நபியை மனநோயாளி என்று சொன்னவர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் என்ற ஒரு பெரிய, ஒரு பயங்கரமான அச்சுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி பொதுமக்களுக்கு தங்களுடைய நிலைப்பாடு, சரியான நிலைப்பாடு, நாம் தான் சரியானவர்கள் என்று இவர்கள் சொல்ல வருகிறார்கள். இந்த வார்த்தையை அவர்களுடைய சீடிகளில், பிரச்சாரங்களில் திரும்ப 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 சொல்லுவார்கள். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அறிஞர்களை, அதுவும் முந்தைய தலைமுறையுடைய அறிஞர்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா போன்றவர்களை எல்லாம் ஒருமையிலே பேசக்கூடிய, அவன் என்று பேசக்கூடிய ஹதீஸ் நூல்களிலே இவனுவெல்லாம் எழுதி வைத்திருக்கிறான், இதையெல்லாம் நம்புகிறான் என்று பேசக்கூடிய, ஒருமையில் திட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு அவர்களுடைய பேச்சுகளிலிருந்து சர்வசாதாரணமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, உடுங்கள், அவர்கள் என்ன பேசினார்களோ அதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுக்க போதுமானவன். நம்முடைய இங்கே நாம் சொல்ல வேண்டிய எடுத்து நாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை என்னவென்றால், நபிக்கு மரது ஏற்பட்டதாக சொல்வதை, நபிக்கு மரது ஏற்பட்டதாக சொல்வதை, இது நபிக்கு பைத்தியம் ஏற்பட்டதாக என்று சொல்வதாகவோ, மனநோய் ஏற்பட்டதாக சொல்வதாக ஆகுமா என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலம் ஆகாது. மரது என்பது வேறு, மனநோய் என்பது வேறு, பைத்தியம் என்பது வேறு. பைத்தியம் என்பது என்ன? ஒரு மனிதன் அவனுடைய சுய அறிவு, சுய சிந்தனை, அதில் அவன் பலவீனப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனது அறிவின்படி செயல்பட முடியாத ஒரு நிலையைத்தான் பைத்தியம் என்று சொல்வார்கள். என்ன பேசுவான் என்று அவனுக்கு தெரியாது, என்ன செய்வான் என்று அவனுக்கு தெரியாது, ஒன்றை அதனுடைய உண்மை நிலையில் புரிந்து கொள்ள முடியாது, இதுதான் என்ன, பைத்தியம். மரது என்பது வாழ்க்கையில் சாதாரணமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. காலையில் சாப்பிட்டதை மறந்திருக்கிறோம், நாளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்திருக்கிறோம், கொடுத்த வாக்குகளில் பலவற்றை மறந்து நாம் தவறவிட்டிருக்கிறோம். ஏன்? நேரங்களை மறந்து விமானங்களை தவறவிடுவது, நம்முடைய அன்றாட பயணங்களை தவறவிடுவது, நமது உடைமைகளை மறந்து விட்டு விடுவது. இப்படி மரது என்பது அன்றாட வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சகஜமான நோய்களில் ஒரு நோய். அது மரது என்பது சகஜமான நோய்களில், மனிதர்களுக்கு இருக்கின்ற நோய்களில் ஒரு நோய். ஏற்கனவே நாம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் மரது ஏற்படாது. உமா கான ரப்புக நசியா. சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மரது என்பது, இது பைத்தியம் கிடையாது. இது எப்படி பைத்தியமாக ஆகும்? பைத்தியத்தினுடைய அகராதி தெரியாதவர்கள் தான் மரதியை பைத்தியம் என்று சொல்வார்கள். இரண்டாவது, மனநோயாக ஆகுமா? அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? ஷைக்கினை செய்து, இஷாரா செய்து, நபியை நாம் கிறுக்கன் என்று சொல்லிவிடுகிறோம். ஒரு காரியத்தை செய்யாமல் செய்துவிட்டதாக நினைக்கிறார், செய்திருப்போமா என்று நினைக்கிறார்கள். இது மனிதனுக்கு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்ப விஷயங்களில் இந்த சூனியத்தால் ஏற்பட்ட உச்சக்கட்ட பாதிப்பு இதுதான். மனநோய் என்பது என்ன என்றால், ஒரு மனிதன், உதாரணத்திற்கு ஒரு சந்தேகம், அவனுக்கு எதை எடுத்தாலும் எல்லாவற்றிலும் சந்தேகம் வருவது, அதுதான் மனநோய் என்று சொல்லப்படும். இப்ப இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதுவும் தனது மனைவிமார்கள், ஒரு குறிப்பிட்ட மனைவி இடத்திலே சேர்ந்தோமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம், அதற்கு பிறகு அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது, இல்லைன்னு நம்ம சேராமதால் சேர்ந்ததாக நினைத்துக் கொண்டு தெளிவாகி விடுகிறது. ஆகவே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு, ஒரு மரது ஏற்பட்டு பிறகு தெளிவாகி விடுவதை மனநோய் என்று சொல்ல மாட்டார்கள். மனநோய் என்பது என்ன? ஏற்பட்ட குழப்பம் தீராமல் இருந்தால், ஏற்பட்ட குழப்பம் தீராமல் இருக்குமானால், ஒரே விதமான நோய் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நிலைப்பாடுகளிலும் நீடித்திருக்குமானால், அதைத்தான் மனநோய் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தில் ஏற்படக்கூடிய மரதியை மனநோய் என்று சொல்ல மாட்டார்கள். இந்த மரதியின் அளவு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம், சிலருக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் இருக்கும். அப்ப எனவே மரது என்பது மனநோயும் கிடையாது, பைத்தியமும் கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? சரி, அடுத்து இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
இந்த மறதியினால் வஹியில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதற்கு அறவே வாய்ப்பு இல்லை என்பதை நம்ம முந்தைய அமர்வுகளிலே தெளிவுபடுத்தி வந்திருக்கிறோம். ஆகவே அதை திரும்ப இங்கு நாம் வீட்டுக் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர்கள் அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறார்கள், பாமரர்களை மயக்குவதற்காக அப்படி நபிக்கு சூனியம் செய்து அப்படி நடந்திருக்குமே ஆனால், இது கொஞ்சம் கவனமாக கேட்கணும், ஏன்னா நீங்க இதை புரியணும் ரொம்ப. அவர்கள் எப்படி அப்பாவி வெகுளிகளை ஏமாற்றுகிறார்கள் என்று, நபிக்கு இப்படி சூனியம் செய்திருப்பார்களே ஆனால் இதை காபிர்கள் விமர்சனம் செய்திருப்பார்கள், இது பழித்தவுடனே பலர் முர்த்ததாக இருப்பார்கள், யகூதிகள் விழா வைத்து கொண்டாடி இருப்பார்கள், ஆஹா எங்க ஆள் பாருங்க உங்க நபியவே இப்படி செய்து விட்டார் என்று இதை ஒரு பெரும் விமர்சனமாக பேசியிருப்பார்கள். இப்படி மூன்று விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்று என்ன, பலர் முர்த்ததாக இருப்பார்களாம், ஈமான் கொண்டவர்கள் பாருங்க நபியவே சூனியம் செஞ்சு இவங்க வந்து இந்த மாதிரி செய்து விட்டார்கள் என்றால் அப்ப இது என்ன இது அப்படின்னு சொல்லி பலர் இஸ்லாமை விட்டு போயிருப்பார்களாம், பலர் விமர்சனம் செய்திருப்பார்களாம், யகூதிகள் விழா கொண்டாடி இருப்பார்களாம். இந்த மூணுமே நடக்கல, அதனால இந்த ஹதீஸை ஏற்றுக்க மாட்டாங்க. ஹதீஸை நிராகரிக்கிறதுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு பாருங்கள். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதற்கு இது ஒரு சரியான நிலைப்பாடா, கல்வியான நிலைப்பாடா, இது ஒரு தர்க்க ரீதியான யதார்த்தமான நிலைப்பாடா? இந்த ஹதீஸை திரும்ப ஒரு தடவை புரிங்க. இப்ப இந்த மூணு விதமான விமர்சனங்களும் சரியா தப்பா என்பதை அடுத்து முடிவு செய்வோம். ஒன்று என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்ததை அந்த யகூதி வெளியில் சொன்னானா? சொல்லவே இல்லை. சரியா, அந்த யகூதி யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சில யூத சிறுவர்கள் வாலிபர்கள் வந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். நீங்க ஒரு இன்னொரு ஒரு பிரபல்யமான ஹதீஸ் படிச்சிருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு வந்து ஒரு யூத சிறுவர் பணிவிடை செய்து கொண்டிருப்பார், அவர் நோயுற்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நலம் விசாரிக்க செல்வார்கள், கடைசி நேரத்தில் அவருக்கு களிமா சொல்லி தருவார்கள், அவர் சொல்லிவிடுவார் என்று. இப்படி சில யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு வந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் இஸ்லாமை ஏற்காமலேயே. அப்படி அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்த ஒரு யூத வாலிபன் தான் இந்த லபீத் இப்னுல் ஆஸம் என்ற யகூதி. இவன் சூனியம் செய்ததற்கு பிறகு தான் சூனியம் செய்ததாக வெளியில் சொன்னானா? சொல்லவில்லை. விளம்பரப்படுத்தினானா? விளம்பரப்படுத்தவில்லை. இவன் ரகசியமாக இவனும் இவனுடைய சகோதரியும் சேர்ந்து சூனியத்தை செய்துவிட்டு நபிக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நபிக்கு நடக்கப் போகக்கூடிய அந்த தீமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சுச்சா? ஒன்று. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழப்பம் எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் நீடித்திருக்குமே ஆனால் கண்டிப்பாக அது பேசப்பட்டிருக்கும். வீட்டுக்கு வெளியில் எந்த குழப்பமும் இல்லை. அவர்கள் அன்றாடம் வீட்டுக்கு வெளியிலே சஹாபாக்களோடு செய்யக்கூடிய எந்த ஒரு அலுவல்களிலும் காரியங்களிலும் நிர்வாகங்களிலும் எந்த விதமான பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை. பிரச்சனை என்பது எங்கேதான் இருக்கிறது? மனைவி இடத்திலே சேர்ந்தார்களா இல்லையா என்ற அந்த ஒரு மறதியில் தான் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. எனவே இது எப்படி வெளியிலே பேசப்படும்? புரியுதுங்களா? அந்த யகூதியும் இதை வெளியிலே சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து வஹியின் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற வரை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் தெரியாது இந்த மறதி சூனியத்தால் ஏற்பட்ட பாதிப்பு என்று. புரியுதா? அப்ப வீட்டுக்குள் இருக்கின்ற ஒரு விஷயம் வெளியிலே அந்த மறதி ஏற்படவில்லை, வெளியிலே அந்த குழப்பம் இருக்கவில்லை என்ற நிலை இருக்கும் போது சஹாபாக்களில் யாருக்காவது தெரிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுங்க? யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. காஃபிர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பில்லை. ஏன்? இந்த செய்த யூதனும் சொல்லவில்லை, நபியினுடைய வெளி வாழ்க்கையிலும் வேறு விதமான வெளி தொடர்புகளிலும் அந்த குழப்பம் அந்த மறதி என்பது நபிக்கு ஏற்படவே இல்லை. ஆகவே வெளியிலே மக்களுக்கு தெரியாத காரணத்தால் இந்த ஹதீஸ் பொய்யாகி விடுமா, இட்டு கட்டப்பட்டதாக ஆகிவிடுமா? சரி, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட இந்த மரதி, இந்த லபீது குன அதாவது சூனியத்தால் ஏற்பட்ட இந்த பாதிப்பு இன்னும் லபீது குன ஆசமால் உணரவே முடியவில்லை. ஏன்? அவனை பொறுத்தவரை நபியினுடைய அந்த அறிவை முற்றிலுமாக கட்டி போட்டு இறுதியில் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதற்குத்தான் தான் சூனியம் செய்ததாக அவருடைய இறுதி ஸ்டேட்மெண்ட் வருகிறது. எப்போது அந்த சூனியம் அழிக்கப்பட்ட பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர் உண்மையாக இருந்தால் இவருடைய இறைவன் இதை இவருக்கு காட்டி கொடுத்து விடுவான், இவர் பொய்யராக இருந்தால் இந்த சூனியம் இவரை அழித்துவிடும், இவருடைய தீமையிலிருந்து நாம் நிம்மதி பெற்று விடுவோம். அப்ப இவர்கள் சூனியம் செய்ததற்கு பிறகு அதனுடைய முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன ஆக போகிறது என்று. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பால் நபி வெற்றி பெற்று சூனியம் அழிவார்களா, இல்லை இவர் பொய்யானவராக இருந்தால் சூனியம் மிகைத்து இவர் அழிந்து விடுவாரா என்று. அப்ப இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குகள் வந்து உங்களுக்கு இந்த மனைவிமார்களிடத்தில் சேர்ந்தோமா இல்லையா என்ற ஒரு மறதியினுடைய பிரச்சனை, நபியே இது சூனியத்தால் வந்தது, அந்த சூனியத்தை இன்ன யகூதி செய்தான் என்று சொல்லுகின்ற வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியாது இது சூனியம் என்று, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் தெரியாது இது சூனியம் என்று. ஏற்பட்ட மறதி அன்னை ஆயிஷாவிற்கும் ரசூலுல்லாஹிவிற்கும் தவிர மூன்றாவது ஒரு ஆளுக்கே தெரிய வாய்ப்பில்லை என்று இருக்கும் பொழுது எப்படி காபிர்கள் விழா கொண்டாடுவார்கள், விமர்சனம் செய்வார்கள், யூதர்கள் விழா எடுப்பார்கள் இதற்காக? முட்டாள்தனமான பேச்சு அல்ல இது. சரி, எப்போது விழா கொண்டாட முடியும்? சூனியம் தாக்கத்தை ஏற்படுத்தி நபிக்கு அதனால் மரணம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் விழா கொண்டாடி இருப்பார்கள். அப்போது அவன் அறிவித்திருப்பான், யார் அந்த லபீது பின் ஆசம், நான் சூனியம் செய்தேன், எனது சூனியத்தால் தான் நபிக்கு இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் ஏற்பட்டது என்று. அப்ப இங்கே அவர்கள் அதாவது நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா, நம்முடைய நடைமுறையில சொல்றதா இருந்தா நோஸ் கட்டுன்னு சொல்லுவாங்களே, மூக்கு உடைந்திருக்கிறார்கள் அவர்கள். அவருடைய அந்த சூனியத்தால் பாதிப்பு ஏற்படாமல் அல்லாஹ் அந்த சூனியத்தை அழித்த காரணத்தால் தன்னுடைய சூனியத்தை விட நபியினுடைய மொஜிசா பெரியது, நபிக்கு அல்லாவிடம் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பெரியது என்பது நிரூபணமாகிவிட்டது. எப்படி விழா கொண்டாட முடியும்? ஒன்று, பின்னாடியும் விழா கொண்டாட முடியாது, முன்னாடியும் விழா கொண்டாட முடியாது. ஏன்? இவன் சொல்லியிருந்தானா சூனியம் செய்தேன் என்று? சொன்னால் தானே தெரிய வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டில் ஏற்பட்ட மறதி வெளியில் தெரிந்தால் தானே இந்த பிரச்சனை வரும். வெளியில் தெரியவே குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது, எதனால் இந்த மறதி இருக்கும் என்று. அப்ப சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அல்லாஹ்விடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு மறதி இருக்கிறது, இந்த மறதி எதனால் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தேடுதலுக்கு துஆவுக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறார். அப்ப நபிமார்களை பல வகைகளிலே அல்லாஹ் சோதித்திருக்கிறான் அவர்களுடைய ஈமானை. அப்படிப்பட்ட சோதனையாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூனியத்தின் பாதிப்பும் இருந்தது. புரிஞ்சுச்சா? சரி, இப்ப பலர் முர்த்ததாகி இருப்பார்களே என்றால் இது எப்போது ஏற்படும்? சூனியம் மிகைத்திருக்குமே ஆனால், சூனியம் வெற்றி கொண்டிருக்குமே ஆனால் ஏற்படலாம். அப்ப சூனியம் பெரியது என்பதாக நினைத்துக் கொண்டு பலர் முர்த்ததாகி இருக்கலாம். ஆராபுகளில் சஹாபாக்கள் அல்ல, அவர்கள் சஹாபாக்களும் முர்த்ததானார்கள் என்று சொல்வார்கள், சொல்லி இருக்கிறார்கள் பல ஆராபுகள் கிராம மக்களில். ஆனால் இந்த சூனியம் என்பது செய்யப்பட்டு அது பொய்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த நிகழ்வு தெரிகிறது. அப்ப ஈமான் தான் கூடுமே தவிர குஃப்ரா ஏற்படும். என்னங்க, நபிக்கு இந்த யகூதி சூனியம் செய்தால் ஜிப்ரீல் வந்து சொல்கிறார், ஆனால் அந்த சூனியம் நபிக்கு இந்த ஒரு பாதிப்பை தவிர வேறு பாதிப்பை ஏற்படுத்த முடியவில்லை. அல்லாஹ் அல்லாமல் உயும் அனைத்தையும் அறிந்தவன், சூனியத்தையும் அல்லாஹ் மிகைத்தவன். சூனியம் யாரின் மூலமாக செய்யப்படுகிறதோ அந்த இபிலீசுகளையும் அந்த ஷைத்தான்களையும் அல்லாஹ் மிகைத்தவன், அல்லாஹ் அந்த சூனியத்தை அழித்து விட்டான் என்று உறுதியானதற்கு பிறகு ஈமான் வலுவாகுமா இருத்திதாத் முர்த்ததுடைய நிலை ஏற்படுமா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. புரியலையா கேட்கிறது? ஈமான் வலு பெறுமா அல்லது இருத்திதாத் மார்க்கத்தை விட்டு மதம் மாறக்கூடிய நிலை ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படாது. எப்ப ஏற்படும் முர்த்ததுடைய நிலை என்றால் சூனியம் செய்யப்பட்டு நபிக்கு எல்லா காரியங்களிலும் எல்லா நேரங்களிலும் அந்த தாக்கம் ஏற்பட்டு முற்றிலும் அவர்கள் சொல்வதைப் போல பைத்தியம் என்ற நிலை வந்தாலோ மன உளைச்சல் என்ற நிலை வந்தால்தான் ஏற்படும். ஆனால் அந்த இரண்டு நிலைகளில் எந்த ஒரு நிலையும் இல்லை மறதியை தவிர. சரியா? அடுத்து இந்த சூனியம் முறிக்கப்பட்டதற்கு பிறகு முர்த்ததாகவில்லையே மக்கள் என்ற கேள்வியோ, காஃபிர்கள் விமர்சனம் செய்யவில்லையே என்ற கேள்வியோ, யூதர்கள் விழா கொண்டாடவில்லையே என்ற கேள்வியோ, இது ஒரு நியாயமான கேள்வியாக ஆகுமா ஹதீஸ்களை மறுப்பதற்கு? கண்டிப்பாக ஆகாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியல உங்களுக்கு? ஓரளவுக்கு புரியுதா? அப்ப இந்த மூன்று கேள்விகளும் ஒரு அபத்தமான, கல்வி ஆழம் இல்லாத, அடிப்படைகளை சரியாக தெரிந்து கொள்ளாதால் ஏற்படக்கூடிய விமர்சனங்களை தவிர உண்மையில் ஹதீஸில் உள்ளதை உள்ளபடி படித்து அதை புரியும் பொழுது இந்த கேள்விகள் ஏற்படாது. அப்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சூனியத்தால் தான் அந்த மரது ஏற்பட்டது என்பதே நபிக்கு எப்போதுதான் தெரிந்தது? ஜிப்ரயீல் வந்து சொன்னதற்கு பிறகுதான் தெரிந்தது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகுதான் தெரிந்தது. எனவே வெளியில் இதை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. காரணம், குடும்பத்தில் தவிர வேறு எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு மரது இல்லை. புரிஞ்சுச்சா? அப்ப காஃபிர்களுடைய விமர்சனம் வருவதற்கு என்பதற்கு வாய்ப்பே இல்லை. இரண்டாவது, பலர் முர்த்ததாக ஆகவில்லை. ஏன்? எப்படி முர்த்ததாக ஆகுவார்கள்? சூனியம் தான் பலவீனமானது, அல்லாஹ் அந்த சூனியத்தை அழித்து விட்டான் என்பது உறுதியானதற்கு பிறகு ஈமான் வலுவாகுமே தவிர அங்கே ஈமானில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. யூதர்கள் விழா கொண்டாடவில்லையே, நாசமாகக்கூடிய அந்த யூதர்களின் சூனியம் தான் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டு விட்டதை எப்படி அவர்கள் விழா கொண்டாடுவார்கள்? அவர்களுடைய நோக்கத்திலே அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அவர்கள் வெற்றி அடைந்தால் தானே அவர்கள் விழா கொண்டாட முடியும். அல்லாஹ் அந்த சூனியத்தை அழித்து விட்டு நபிக்கு அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ததற்கு பிறகு, நபியுடைய உள்ளத்தை அல்லாஹ் உறுதி செய்ததற்கு பிறகு, அந்த மறதியையும் அல்லாஹ் போக்கியதற்கு பிறகு எப்படி அவர்கள் விழா கொண்டாடுவார்கள்? கேவலப்பட்டவர்கள், தோற்று போனவர்கள் விழா கொண்டாடுவார்களா? கண்டிப்பாக முடியாது. அப்ப இந்த மூன்று விதமான விமர்சனங்களும் கண்டிப்பாக ஹதீசுகளின் அடிப்படைகளை அறியாத காரணத்தினாலும், ஹதீசுகளில் உள்ளதை உள்ளபடி புரியாத காரணத்தினாலும் ஏற்படக்கூடிய ஒரு மேலோட்டமான விமர்சனமே தவிர உண்மையில் இது ஹதீஸை மறுப்பதற்குண்டான விமர்சனமே அல்ல. சரியா? அடுத்து இவங்க சூனியத்தை ஒட்டுமொத்தமாக மறுக்கும் பொழுதும், இந்த சூனியத்துடைய ஹதீஸை மறுக்கும் பொழுதும் இவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளைத்தனமான கேள்வி என்னவென்றால், அப்படி சூனியம் இருக்குமே, ஆனால் ஏன் பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் சூனியம் வைக்கவில்லை? அவர்களை எல்லாம் சூனியம் வைத்து கட்டுப்படுத்தி இருக்க வேண்டியதானே, அப்படி செய்திருக்க வேண்டியதானே, இப்படி செய்திருக்க வேண்டியதானே. சரியா? இப்ப இப்படி ஒரு கேள்வி இருக்குமே ஆனால், இந்த கேள்வி நியாயமான கேள்வி என்று ஒருவர் கருதுவாரேயானால் அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்லீஸ் என்று ஒருவன் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? இப்லீஸ் அவனுக்கு என்னென்ன தாக்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்ப ஒரு மனிதன் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், எப்படி காலையிலே ஆயத்துல் குர்சி ஓதினால் நீங்கள் சைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள், இரவிலே ஓதினால் சைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள், வீட்டை நீங்கள் பிஸ்மில்லா என்று கூறிவிட்டால் சைத்தான் உங்களது வீட்டுக்குள் நுழைய மாட்டான், பிஸ்மில்லா என்று நீங்கள் சொல்லிவிட்டு சாப்பிட்டால் சைத்தான் உங்களை நெருங்க மாட்டான். இப்படிலாம் ஹதீஸ்ல வருது. சரியா? இப்ப யாராவது ஒரு அறிவாளி சைத்தான் என்று எப்படி ஒருவன் இருக்க முடியும்? நான் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடுறேன், என் சாப்பாட்டை சைத்தான் சாப்பிடுறானான்னு பார்ப்போம். இப்படி நான் ஆயத்துல் குர்சி ஓதாம தூங்குற என்ன ராத்திரில சைத்தான் வந்து கொலை செய்யறானான் பார்ப்போம். இப்படி பேசுகின்ற பேச்சு இது அறிவான பேச்சா? மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை ஆதாரங்களை வைத்துதான் ஏற்க வேண்டுமே தவிர, ஆதாரங்களை வைத்துதான் நிராகரிக்க வேண்டுமே தவிர, அப்படி இருந்தால் ஏன் பெரும் பெரும் தலைவர்களுக்கு சூனியம் வைத்திருக்க கூடாது, ஏன் அவர்களுக்கு செய்யக்கூடாது, இவர்களுக்கு செய்யக்கூடாது, எனவே சூனியம் என்பது ஒன்று இல்லை. அப்ப இது சூனியத்தை நிராகரிப்பதற்குரிய ஆதாரமாக ஆகாது. இப்ப என்ன கேள்வி, அவர்களுடைய சந்தேகம் என்ன? வெளிப்படையா சொல்றாங்க, பல அரசியல் தலைவர்களுடைய பேரை சொல்லி அவங்களுக்குள்ளார இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, இவர் அவருக்கு வச்சிருக்க கூடாதா, அவர் இவருக்கு வச்சிருக்க கூடாதான்னு சொல்லி. ஒரு சாதாரண ஒரு காஃபிர் கூட, யாருங்க, ஒரு இறை மறுப்பாளனாக இருக்கக்கூடிய முஷிரிக்காக இருக்கக்கூடிய ஒரு காஃபிர் கூட பொதுவாக இந்த சூனியத்தை வெறுக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். நீங்க பார்க்கலாம், ஏன் அவர்களை பொறுத்தவரை, நம்ம ஜின்னு சைத்தான் என்று சொல்கிறோமா இல்லையா, அவர்களை பொறுத்தவரை இந்த சூனியம் என்பது அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தை, பிசாசுகள் பேய்கள் கெட்ட ஆவிகளை கொண்டு அவற்றுக்கு ஒரு பயங்கரமான கண்மூடித்தனமான ஒரு பூஜைகளை செய்வதை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு அசிங்கமான செயல் என்பதுதான் சாதாரண காஃபிர்களுடைய நம்பிக்கை. மிகப்பெரிய ஒரு பழிவாங்கும் உணர்வில் ஒரு கெட்ட ஒரு கடைசி தரத்துக்கு போன ஒரு ஈனமான ஒருவனை தவிர இந்த செயல்களை செய்யக்கூடிய நாட்டம் மற்றவர் மற்ற காஃபிர்களுக்கு கூட கிடையாது. புரியுது நான் உங்களுக்கு சொல்றது? முஷிரிக்குகள் காஃபிர்கள் கூட, யூத கிறிஸ்தவர்கள் கூட, சாத்தான் வழிபாடு பேய் பிசாசுகளின் வழிபாட்டு நம்பிக்கை கொண்டு ஒரு கெட்ட ஒரு எண்ணம் உள்ளவன் தான் இந்த சூனியத்தின் பக்கம் நாடுவானை தவிர வேறு பொதுவாக இருக்கக்கூடிய காஃபிர்களும் இதன் பக்கம் நாட்டம் கொள்ள மாட்டார்கள். புரியுதுங்களா? ஆதாரத்தை ஆதாரத்தை கொண்டு பலத்தை பலத்தை கொண்டுதான் அவர்கள் எதிர்கொள்ள முயற்சிப்பார்களே தவிர இந்த மாதிரி ஒரு சூனியத்தின் பக்கம் செல்லுகின்ற பழக்கம் என்பது குஃப்ரிலே ஷிர்கிலும் கடைசி ஒரு ஈனத்தனமான தரத்தில் உள்ள மக்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்களை தவிர பொதுவான மக்கள் செய்யக்கூடிய செயலே அல்ல. அப்படி அதன் பக்கம் நாட்டம் கொள்பவர்களை, அதன் பக்கம் செல்லக்கூடியவர்களை கூட மக்கள் அவர்களை பயந்தோ அல்லது அவர்களை வெறுத்தோ சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விடுவார்கள். பொதுவாக காஃபிர்கள் வீட்டிலேயே சிலைகளை வச்சு பூஜை பண்ணுவாங்க, வணங்குவாங்க. ஆனா அதே காஃபிர்கள் வீட்டில் யாராவது ஒரு வீட்டில் இந்த பேய் பிசாசுகள் மாதிரியான இந்த காளி போட்டாக்கள் இந்த மாதிரியான அதாவது சைத்தான் சூனியம் சம்பந்தமான வழிபாடு சாத்தான் வழிபாடு உள்ள வீடுகள் அங்க அந்த மாதிரி பூஜையா இருக்குமே ஆனால் மற்ற காஃபிர்கள் கூட அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன், இவர்கள் கெட்டவங்க, எப்ப பார்த்தாலும் சாத்தான் வழிபாடு செய்வாங்க, அறுத்து பழியிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த ரத்தத்தை வச்சு பூஜை செய்வாங்க என்பதாக அவர்களை வெறுத்து ஒதுங்குவார்கள். அப்ப எனவே பொதுவாக படித்த மக்களோ அல்லது சாதாரணமாக சமுதாயத்திலே ஒரு நல்ல சிந்தனையில் குஃப்ரில் சிறுக்கில் இருந்தாலும் கூட ஒரு நல்ல சிந்தனையில் கருத்தை கருத்தை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும், பலத்தை பலத்தை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு இயற்கையான நல்ல போக்கில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் ஒரு காலம் இந்த மாதிரியான ஒரு ஈனத்தனமான செயல்களிலே இறங்க மாட்டார்கள். அப்ப அதுதான் இதற்கு எதற்கு காரணம், தலைவர்களிலே ஒருவர் மற்றவருக்கு இந்த செயலை செய்யவில்லை என்பதற்கு காரணமே தவிர எதுவல்ல, சூனியத்தால் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்பது காரணம் அல்ல. இரண்டாவது, அப்படி சூனியம் செய்வதாக இருந்தாலும் நம்ம முன்னாடி இதை சொல்லி இருக்கிறோம், யாருக்கு சூனியம் செய்யப்பட வேண்டுமோ அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய பொருள்கள் வேண்டும், இப்படியெல்லாம் ஒரு கடுமையான வேலைகள் இதற்கு இருக்கின்றன. அதற்காக வேண்டி சைத்தானிய வழிபாட்டின் அந்த வகைகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி செலவழிக்கக்கூடிய செலவுகளை விட கருத்தை கருத்தை கொண்டு எதிர்ப்பதோ பலத்தை பலத்தை கொண்டு எதிர்ப்பதோ மிகவும் சுலபமானது, எளிதானது. ஏன், இப்போது இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இவர்கள் முடிவு செய்யலாம், ஆனால் இவ்வளவெல்லாம் செலவு செய்து கஷ்டப்பட்டு செலவழித்து சூனியம் செய்தாலும் கூட அது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். ஆகவே ஒரு தலைவர் இன்னொரு தலைவருக்கு செய்யவில்லை என்ற காரணத்தால் இது மறுக்கப்படக்கூடிய ஒன்றாக ஆகிவிடாது. புரிஞ்சுச்சுங்களா? சரி, அப்ப இன்னும் அவங்களுடைய பல விதமான சந்தேகங்கள் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லும். ஆயத்து ஹதீஸ்ல சந்தேகம் வந்து விடுமா என்று அவர்களுடைய ஒரு கேள்வி. இதுக்கு நம்ம தனி ஒரு அமர்விலே சொல்லிட்டோம், வீட்டில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த குழப்பம் மனைவியிடத்தில் சேர்ந்தார்களா இல்லையா என்று. ஆகவே குர்ஆனுடைய வசனங்களிலும் ஷரியத்துடைய பாதுகாப்பிலும் அந்த மறதி என்பது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதற்கு அல்லாஹ்வுடைய உறுதியை கேரண்டியை நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முஜிசாவை விட சூனியம் மிஞ்சி விடுமா என்ற கேள்வி, அதுவும் பொய்யான கேள்வி. ஏன் அங்கே சூனியம் பொய்யாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கவில்லை என்றால்தான் இந்த கேள்வி வரும். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, முஜிசா தான் மிஞ்சியது மிகுந்தது என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துவா செய்து அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜிப்ரயீல் இறங்கி வந்து செய்தவருடைய பெயர் முதற்கண்டு எங்கே செய்யப்பட்டது எதில் செய்யப்பட்டது என்ற விவரம் முதற்கண்டு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி என்னென்ன விஷயங்களை சொன்னார்களோ அப்படியே அங்கு இருப்பதையும் அவர்கள் பார்த்து விட்டார்கள். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இங்கே முஜிசா தான் மிகைத்ததை தவிர சூனியம் மிகைக்கவில்லை. எப்படி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலே சூனியம் என்பது கொஞ்ச நேரத்துக்கு மூசா அலைஹி ஸலாத்துக்கு பயத்தை உண்டாக்கியது. பயந்தாங்க மூசா அலைஹி ஸலாம், அல்லாஹ் சொன்னா பயந்தார்கள், திரும்பி போயிடலாமான கூட அவங்களுக்கு ஒரு பலம், அந்த அளவுக்கு பயம் ஏற்பட்டது. என்ன அடுத்து என்ன தகப் மூசா பயப்படாதீங்க, நீங்க உறுதிப்படுத்தினார் அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாம் அவர்களை. அப்ப அதனால எப்படி மூசா அலைஹி ஸலாம் அவர்களுடைய முஜிசா சூனியத்தை வென்றதோ அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் உடைய வஹியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் உடைய முஜிசாவும் சூனியத்தை வென்று விட்டது. எனவே சூனியம் ஒரு காலம் மிகைக்காது என்று அல்லாஹ்வுடைய கூற்று உண்மையானது. அப்ப இதுவரைக்கும் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் தொடர்பான விளக்கங்களையும், அந்த ஹதீஸ் உண்மைதான், இமாம் புகாரி மட்டும் அந்த ஹதீஸை பதிவு செய்யவில்லை, புகாரியை போன்ற நூற்றுக்கணக்கான மார்க்க அறிஞர்கள் ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மட்டும் அறிவிக்கவில்லை, இன்னொரு சஹாபியும் அறிவித்திருக்கிறார். அந்த ஹதீஸின் அறிவிப்பிலே வரக்கூடிய அத்தனை சஹாபாக்களும் தாபியங்களும் தாபியன்களின் இமாம்களும் நம்பகத்தகமானவர்கள். அவர்கள் எந்த விஷயத்திலும் ஹதீஸுகளை இட்டுக்கட்டுவதிலோ பொய்யான விஷயங்களை கூறுவதிலோ அதிலிருந்து கண்டிப்பாக சுத்தமானவர்கள், தூரமானவர்கள். ஆகவே அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதால் நுபுவத்திலும் எந்த விதமான குறை ஏற்படாது, வஹியிலும் எந்த விதமான குறை ஏற்படாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்துவத்திலும் எந்த விதமான குறை ஏற்படாது என்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டதோடு சூனியம் என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். சூனியம் என்பது ஒரு சூனியக்காரன் யாருக்கு சூனியம் செய்ய நாடுகிறானோ அவனுடைய தனிப்பட்ட அவனோடு உடலில் இருக்கக்கூடிய அவனுடைய அந்த பொருட்களை கொண்டு ஷைத்தானின் உதவி கொண்டு ஷைத்தானுக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக ஷைத்தானை திருப்திப்படுத்துவதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீய உபாதை. அல்லாஹ் நாடினால்தான் அது அந்த தீங்கை உண்டாக்கும், அல்லாஹ் நாடவில்லை என்றால் அது எந்த விதமான தீங்கையும் உண்டாக்காது. எனவேதான் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. குர்ஆனை ஓதும் போது அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்றும், தொழுகையிலே சூராவை ஆரம்பிக்கும் பொழுது அஊது பில்லாஹி மின் நஃபஸிஹி வ ஹமஸிஹி வ நஃபஹிஹி என்று நாம் ஓதுகின்ற அந்த துஆவும் அஊது பி கலிமாத்தில்லாஹி தம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் என்ற துஆவும் சூரத்துல் ஃபலக்கும் ஆயத்துல் குர்சியும் இன்னும் இது போன்ற ஏராளமான துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானிடமிருந்து அவனுடைய அந்த உதவியால் ஏற்படக்கூடிய பைத்தியம் சூனியம் இன்னும் இது போன்ற தீங்குகளிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுவதற்காக அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் சொல்லிக் கொடுக்கப்பட்டவை. இவற்றையெல்லாம் நாம் ஓதும்போது கண்டிப்பாக அந்த சூனியமும் ஷைத்தானின் ஊசலாட்டங்களும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தும் அல்லாஹுவின் நாட்டப்படி அல்லாஹ்வின் சோதனையின்படி விதியின்படி ஒருவருக்கு அந்த தாக்கம் ஏற்படுமையானால் அவர் குர்ஆனை ஓதுவதை கொண்டே ஹதீஸுடைய துஆக்களை ஓதுவதை கொண்டே கண்டிப்பாக அந்த ஷைத்தானின் வலிமையை அந்த ஷைத்தானின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த சூனியத்தின் தாக்கத்தை முறிக்க முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த சூனியத்தை முறிப்பதற்காக இன்னொரு சூனியக்காரனிடத்தில் தேடிச் செல்ல வேண்டிய எந்த விதமான அவசியத்தையும் நமக்கு மார்க்கம் வைக்கவில்லை. இதைத்தான் மார்க்கம் நமக்கு தடுக்கிறது. எதை தடுக்கிறது? சூனியம் செய்யப்பட்டதாக தெரிந்ததற்கு பிறகு அதுக்கு ஒரு 20 அடையாளங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். முடிஞ்சா இன்ஷால்லாஹ் நம்ம அடுத்த அமர்வுல பார்ப்போம். இப்ப இந்த ஷைத்தான்கள் ஜின்கள் இவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வது, அதுபோன்று கழிவறைக்கு செல்வதற்கு முன்னால் துவா ஓதி கொண்டு செல்வது, இரவிலே தூங்குவதற்கு முன்னால் துவா ஓதி தூங்குவது, ஆயத்துல் குர்சி ஓதுவது, அதுபோன்று வீட்டிலே நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி வெளியேறுவது, வீட்டு பிஸ்மில்லா சொல்லி செல்வது, அதே போன்று அதாவது திறக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்வது, கூட்டும் போதும் பிஸ்மில்லா சொல்வது, இப்படி அல்லாஹுடைய பெயர்களை கூறுவதன் மூலமாக ஷைத்தானுடைய இந்த தீங்குகளிலிருந்தும் அவனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்தும் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்ப ஒரு மனிதருக்கு ஒரு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக எப்படி தெரிய முடியும்? இப்ப அதுக்காக வேண்டி இன்னொரு சூனியக்காரன் போய் நம்ம கேட்கக்கூடாது, அது ஷிர்க்காக ஆகிவிடும். பெரும்பாலும் இந்த சூனியத்தை ஒரு மனிதருக்கு வைக்கப்பட்டிருப்பதாக அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிஞர்கள் ஒரு சில அடையாளங்களை சொல்கிறார்கள். எப்படி? உதாரணமா தொடர்ந்து ஒரு விதமான தலைவலி, அதற்கு அதாவது மருத்துவ ரீதியாக எந்த விதமான காரணத்தையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களிலே தொடர்ந்து ஒரு குழப்பம் ஏற்படுவது, எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது ஆனால் மனது மட்டும் எப்போதும் நெருக்கடியிலே இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களிலே அதிகமாக மறதி ஏற்படுவது, உடல் ஆரோக்கியமெல்லாம் சரியாக இருந்தும் ஒரு விதமான மயக்கம், அதாவது நிலையே மறந்துவிடக்கூடிய அளவுக்கு மயக்கம் ஏற்படுவது, இடது கையில கடுமையான வலி ஏற்படுவது, அல்லது வீட்டில் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கிறாங்க, எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கிறது, ஆனால் வீட்டின் மீது கடுமையான வெறுப்பு ஏற்படுவது, நெஞ்சிலேயோ அல்லது பிடரிலேயோ முற்றிலும் உணர்வு இல்லாமல் ஒரு நிலை ஏற்படுவது, அல்லது வலி ஏற்படுவது, உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்புல கடுமையாக வலி ஏற்படுது, எந்த மருந்து சாப்பிட்டாலும் நிற்கிறது இல்லை, அல்லது ஏதாவது நோய் இருக்குமா பிரச்சனை இருக்குமான்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை, அல்லது கடினமான சோர்வுகள் ஏற்படுது, உடல் நல்லா ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது, ரத்த ஓட்டம் எல்லாம் இருக்குது, ஆனால் எந்த வேலையிலையும் நாட்டம் இல்லாம சோம்பேறித்தனமா சோர்வு ஏற்படுகிறது, ராத்திரியில படுக்கும் பொழுது கனவுகள், மோசமான கனவுகள், பாம்பு போன்ற கனவுகள், பூனை போன்ற கனவுகள்ல பூனைகள் வர்றது, அதே போல அதிகமா கபர்களையே பார்க்கறது, இருளடைந்த கபர்களை பார்க்கிறது, அல்லது ஒருத்தர் மேல அத்துமீறிய ஒரு பிரியம் ஏற்படுறது, அல்லது அத்துமீறிய வெறுப்பு ஏற்படுது, எந்த விதமான வெளிரங்கமான காரணமும் இல்லாம ஒருத்தர் மேல கடுமையான வெறுப்பு அல்லது கடுமையான வெறுப்பு ஏற்படுறது, காரணம் இல்லாம அடிக்கடி கோபங்கள் வர்றது, வணக்க வழிபாட்டின் மேல வெறுப்பு உண்டாகிறது, நல்லாதான் இருக்கார் திடீர்னு அழுதுகிட்டே இருக்கிறார், அல்லது திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் காரணமே இல்லாம. அதே போல கணவன் மனைவி, குறிப்பாக சிஹருடைய தாக்கங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது போல மனைவியின் மேல கணவனுக்கு விருப்பமே ஏற்படாமல் இருக்கிறது, மனைவி இடத்துல போனாலே வெறுப்பு ஏற்படுறது, ரெண்டு பேர்ல ஒருத்தர் எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க அழகானவங்கதான், ஆனா ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களை பார்த்தாலே வெறுப்பு ஏற்படுறது, கல்யாணம் நடக்கும்போது ரொம்ப பிரியமா தான் இருந்தாங்க, அன்பா தான் இருந்தாங்க, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது, ஆனா அவளை பார்த்தா வெறுப்பா இருக்கும், அதே போல மனைவிக்கு கணவனை பார்த்தா வெறுப்பா இருக்கும். இந்த மாதிரியான பல வெளிரங்கமான காரணங்கள், சூனியத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்து மார்க்க அறிஞர்கள் இந்த விஷயங்களை சொன்னாங்க, இதை விட இருக்கவும் செய்யலாம். அப்ப இப்படி இருக்குமே ஆனால் இங்கதான் இஸ்லாமிய ஷரியா நிலைப்பாடை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன, இன்னொரு சூனியக்காரனை நாடி செல்லலாமா இந்த சூனியத்தை அழிப்பதற்காக என்றால் அது ஷிர்க்காக ஆகிடும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அத்தா காஹினன் அவ் சாஹிரன் அவ் அர்ராஃபன், யார் ஒரு மனிதன் ஒரு சூனியக்காரனிடத்திலே செல்வானோ அல்லது ஜோசியக்காரனிடத்திலே செல்வானோ அல்லது குறிபார்ப்பவரிடத்திலே செல்வானோ அவன் அல்லாவிற்கு இணை வைத்து விட்டான். அப்ப ஏற்கனவே ஒருவன் அல்லாவுக்கு இணை வைத்துதான் சூனியம் செய்திருக்கிறான். யார் ஒருவன் சூனியம் செய்கிறானோ, யார் சூனியம் செய்ய சொல்லுகிறானோ, சூனியம் செய்வதற்கு உதவி செய்கிறானோ, இவர்கள் எல்லாம் அல்லாவை நிராகரித்து விட்டார்கள். அப்ப அந்த சூனியத்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு சூனியக்காரன் போனா அவனும் என்ன செய்வான், ஷைத்தானை வழிபட்டுத்தான் அந்த சூனியத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்வானே தவிர, ஒரு சூனியக்காரன் அவன் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டோ குர்ஆனை கொண்டோ அவன் அதை செய்ய மாட்டான். அப்ப ஒரு முஸ்லிம் சூனியம் ஏற்படாமல் இருப்பதற்கு, ஷைத்தான்களுடைய பாதிப்பில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, காலை மாலை திக்ருகளில் இருந்து அல்லாஹ்வுடைய பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது போன்று குர்ஆனை ஓத வேண்டிய முறையிலே ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற நிலையில் சோதனையின் அடிப்படையிலே ஈமானுடைய சோதனை. அது ஈமானுடைய சோதனை என்பது செய்யப்பட்டவருக்கு மட்டுமல்ல, விளங்கி கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, திரும்ப நம்ம தொடர்வோம். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. இது என்ன சூரத்துல் பக்கரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை பற்றி சொல்லும் பொழுது, வட்டி வாங்கியவர் எப்படி எழுந்திருப்பார் என்றால், நாளை மறுமையில எழுந்திருக்கும் பொழுது, அதாவது ஷைத்தான் ஒரு மனிதனை தாக்கி பைத்தியம் ஏற்பட்டதை போன்று, பைத்தியம் ஏற்பட்ட ஒரு மனிதனை போன்று நாளை மறுமையிலே வட்டி வாங்கியவர்கள் எழுந்திருப்பார்கள். இப்ப இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, அந்த குறிப்பா பிஜே என்ற அந்த அழைப்பாளர் இந்த வசனத்தை இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. நம்ம பொதுவா வார்த்தையில பேசுவோமா இல்லையா, நடவுறுப்பை பிடிச்ச மாதிரி இருக்கிறிய, அந்த மாதிரி தான் வளமையின்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, உண்மையிலேயே ஷைத்தான் தாக்கி ஒரு மனுஷனுக்கு பைத்தியம் ஏற்படுவதாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று மறுக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அவங்களுடைய ஆடியோலையும் இருக்குது, தர்ஜுமா இங்கே இருக்குது, நீங்க அதிலேயே எடுத்து பார்த்துக்கலாம். ஏன் அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அதுக்கு? குர்ஆன்ல தெளிவா இருக்கு. எப்படி இருக்கு? கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ்தி. ஷைத்தான் ஒரு மனிதனை தாக்கி அதனால் பைத்தியம் ஏற்பட்டால், அந்த பைத்தியத்தினால் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்குமோ, அவன் எப்படி எழுவானோ செல்வானோ, அப்படித்தான் வட்டியை உண்பவனின் மறுமையின் நிலை இருக்கும். இது குர்ஆனுடைய தெளிவான மொழிபெயர்ப்பு, அரபியுடைய. இதுக்கு இது பொருள் இல்லை, இது சும்மா என்றால் ஒன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும், மறுத்திருக்கணும், அப்படி விளங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும், ஏதாவது ஒரு சஹாபி சொல்லியிருக்கணும். அப்ப மூத்த முஃபஸ்ஸிர்கள் ரசூலுல்லாவிலிருந்து தபூஅத் தாபியீன்கள் வரை யாருமே இப்படி சொல்லல. எல்லாரும் உள்ளது உள்ளபடிதான் குர்ஆனை புரிந்து சொல்லி இருக்கிறார்கள். அப்ப 1400 வருஷத்துக்கு பிறகு இந்த வசனத்தை நம்ம இப்படி வழங்கக்கூடாது, சும்மா அல்லாஹ் விளையாட்டுக்கு நம்ம சொல்ற மாதிரி சொன்னான்னு விளங்கிக்கணும்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம். இதுக்கு அவங்க என்ன விளக்க சொல்றாங்கன்னு சொன்னா, எங்க ஒருத்தனை பைத்தியமாக்குறதுனால சைத்தானுக்கு லாபமா நஷ்டமா? லாஜிக் எப்படி பேசுறாங்க பாருங்க. பைத்தியமாக்குனாங்க அவனுக்கு சொர்க்கமாச்சு, கேள்வி கணக்கே கிடையாது. சைத்தானுக்கு நோக்கம் வந்து ஒரு மனுஷனை நரகத்துல தள்ளுறது தானே. பாமர மக்கள் கேட்கும்போது சூப்பர் லாஜிக் எப்படி? ஆமா கரெக்டு தான், பாமர மக்களுடைய லாஜிக். சைத்தானுக்கு நோக்கம் ஒருத்தனை நரகத்துல தள்ளுறது சொல்லிட்டு பைத்தியமாக்கிட்டதான் கேள்வி கணக்கு இல்லையா, அவன் சொர்க்கத்துக்கு போயிருவானே. அப்ப சைத்தானுக்கு நோக்கம் நரகத்துல தள்ளணும், பைத்தியமாக்குனா அவனுக்கு நஷ்டம் தானே தவிர லாபம் கிடையாது, அதனால சைத்தான் யாரையும் பைத்தியமாக்க மாட்டான். சரியா? உங்களுக்கு இதை ஏதாவது மறுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ற உங்களுக்கு நான் விளக்க சொல்றேன், இந்த லாஜிக்கை மறுக்கிறதுக்கு நீங்க யாராவது விளக்க வச்சிருக்கீங்களா? சரி, மிஸ்பாஹி அபுல் ஹசன் ஏதாவது ஷேக் ஹர்ஷத் என்ன, டாக்டர் இம்ரான்ஜி ஏதாவது ஒரு லாஜிக் என்ன? இல்ல அது இல்ல, துன்யால ஒரு மனிதனுக்கு சைத்தானுடைய கோளாறு ஏற்பட்டு பைத்தியம் ஏற்படலாம் என்று நம்ம சொல்றோம். கேட்டா குர்ஆன் ஆயத்து சொல்றோம், அவர் என்ன சொல்றாரு? அப்படி ஏற்படாது, சைத்தான் யாருக்கும் கோளாறு உண்டு பண்ணி பைத்தியமாக்க மாட்டான், ஏன்னா அது சைத்தானுக்கு நஷ்டம் தான். அது சைத்தானுடைய நோக்கம் மனிதனை நரகத்துல தரணும்னு சொல்லி பைத்தியம் ஆயிட்டா அந்த மனிதன் முற்றிலும் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக ஆயிடுறான், அவன் சொர்க்கத்துக்கு தான் போக போறான். சொல்லுங்க. புரிஞ்சுச்சா? ஒரு மனிதன் அங்கே பாதுகாக்கப்படுகிறான், ஆனா சுற்றி உள்ளவர்கள் 1, 2, 3, 4, 5 100 வரைக்கும் கூட போலாம் குடும்பத்தார்கள். இவர்களுக்கு சோதனை. யாருக்கு சோதனை? சுற்றி உள்ளவர்களுக்கு சோதனை. எப்படி ஒரு மனிதன், ஒரு குழந்தை பிறவியிலேயே பைத்தியமாக பிறந்தால், அறிவு குன்றி வளர்ந்தால், அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்து, அல்லாஹ் அதை மன்னிச்சிருவான். ஆனா சுற்றி உள்ளவர்களுக்கு சோதனை, அதை பொறுத்துக் கொள்கிறார்களா, சகித்துக் கொள்கிறார்களா, அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொள்கிறார்களா, பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்க்கிறார்களா, இல்லை அல்லாஹுவை குறைபேசி விடுகிறார்களா, விதியை ஏசி விடுகிறார்களா? அதே போலதான் ஷைத்தான் தாக்கி ஒரு மனிதனுக்கு சூனியத்தாலோ அல்லது ஷைத்தானுடைய தாக்கத்தாலோ ஒரு மனிதனுக்கு பைத்தியம் ஏற்பட்டால், ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மனிதனுடைய விஷயத்துல அவன் நஷ்டம். ஆனா அவனுக்கு என்ன ஒரு நஷ்டம் பெருசு, ஒரு மனிதனுடைய கோளாற உண்டு பண்ணி நூறு பேர் அவன் என்ன செய்து பார்க்கிறான், ஷிர்கிலே தள்ள பார்க்கிறான், குஃபுரிலே தள்ள பார்க்கிறான். அப்ப மனிதர்கள் எப்படி தோற்கிறார்கள்? ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி கோளாறு ஏற்படும் பொழுது ஒருத்தர் ரெண்டு மூணு நாலு பேர்னு தர்காவுக்கு போறாங்க, அல்லது கோயிலுக்கு போறாங்க, அல்லது சாமியார்கிட்ட போறாங்க, அல்லது இன்னொரு சூனியக்காரன்ட்ட போறாங்க. பாதிக்கப்பட்டவர் என்னமோ அல்லாவிடத்துல மன்னிக்கப்பட்டவர், ஆனா எத்தனை பேர் வலிக்கிறாங்க பாருங்க சைத்தானுடைய சூழ்ச்சியில. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப எதை ஆதாரத்தை சரி ஆதாரத்தை எப்படி சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் சிந்திக்க வேண்டுமோ சிந்திக்கணும், அப்ப புரிய வரும். புரிஞ்சுங்களா? அப்ப பைத்தியத்தை ஒரு பைத்தியம் ஒரு மனிதனுக்கு பைத்தியத்தை உண்டு பண்ணதுனால சைத்தானுக்கு நஷ்டம் தான் லாபம் தான் சொல்றது ஒரு சிறு பிள்ளைத்தனமான பேச்சு. ஈமானுடைய டெஸ்ட் இது. இது என்ன? ஈமானுடைய சோதனை இது. அல்லாஹு தஆலா ஈமானை பல வகைகளிலே சோதிக்கின்றான். குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க எப்படி எல்லாம் அல்லாஹ் சோதிக்கிறான். 19 நம்பர் அல்லாஹ் சொன்னான். நரகத்தில் 19 காவலாளிகள் இருப்பார்கள் என்று சூரத்துல் முதஸ்ஸிர படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான் இதை நான் ஒரு பெரிய டெஸ்டாக ஆக்கினேன் என்று. ஒருத்தங்க கேள்வி கேட்டான் அது ஏன் 19-20 வைக்க கூடாதுன்னு சொல்லி, இது ஒரு டெஸ்ட். இன்னொன்னு நரகத்துல வந்து மலக்குகள் இருப்பாங்களா? அப்படி மலக்குகள் இருக்கிற நரகத்துக்கு நாங்க போக தயார் தான். எப்படி? இவன் என்ன நினைத்து கொண்டா நெருப்புங்கிறது எரிக்கும், எங்களை எரிக்கும்ல, அப்ப மலக்கை எரிக்கும்ல, எரிக்கட்டும். இது என்ன அறிவாளித்தனம்? இது அல்லாஹ் யாரை எரிக்க சொல்லி இருக்கிறானோ அவர்களைத்தான் அந்த நெருப்பு எரிக்கும். அப்ப அல்லாஹவி அறியாதவன் தான் இப்படி விமர்சனம் செய்வான். அல்லாஹ் சொன்னால் நரக நெருப்பிலே ஷஜரத்து ஜக்கூம், ஜக்கூம் என்று ஒரு மரம் இருக்கும். அல்லாஹ் சொன்ன இதை நாம் ஃபித்னாவாக ஆக்கினோம் என்று. காஃபிர்கள் சொன்னாங்க ஓ பரவாயில்லையே, இப்படி எப்படி ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் என்று நீங்கள் இதை சொல்கிறீர்கள்? நெருப்பு மரத்தை தின்னு போயிடும், அப்போ நெருப்புல எப்படி மரம் வரும் பார்த்தீங்களா? எப்படி ஒரு ஏமாளித்தனமான ஒரு சாதாரண சிறுபிள்ளைத்தனமான பேச்சை பேசுறாரு. இது எப்படி ஒரு வேத வசனமாக இருக்க முடியும் என்று மறுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃராஜி அல்லாஹ் ஃபித்னாவாக ஆக்கினார். இதெல்லாம் முந்தைய அமர்வுகளை நம்ம பார்த்தோம். அப்ப அதே போல நிறைய சோதனைகள் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எங்கே சொன்னார்களோ அங்கே நின்று விடுவது, எதை சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொள்வது தான் நம்முடைய ஈமானம் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. இப்ப கடைசியா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு பிறகு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. இப்ப நபிமார்களுக்கு ஷைத்தானுடைய சில ஊசலாட்டங்கள் ஏற்படுமா? அவர்களும் அல்லாவிடத்திலே ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய கடமைப்பட்டவர்களா என்றால் கண்டிப்பாக கடமைப்பட்டவர்கள் தான். முந்தைய அமர்வுல நம்ம நிறைய வசனங்களை சொன்னோம், கவனமா கேளுங்க. சூரத்துல் ஹஜ் 22 வசனத்துல 22 அத்தியாயத்துல 52, 53, 54 கண்டிப்பா இதை ஒரு தடவை போய் படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான் நபியே உங்களுக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு நபியும் தூதரும் எதையும் ஓதிய சமயத்தில் அவருடைய ஓதுதலில் ஷைத்தான் குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்காமல் இருக்கவில்லை. அவர்களுடைய ஓதுதலில் ஷைத்தான் உண்டு பண்ணிய தப்பானதை அல்லாஹ் நீக்கிய பின்னர் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்தி விடுகின்றான். அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். இவ்வாறு ஷைத்தான் உண்டு பண்ணும் தப்பானதை எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ அல்லது எவர்களுடைய உள்ளங்கள் கல்லை போல் கடினமாக இருக்கின்றனவோ அவர்களை சோதிப்பதற்கு ஒரு காரணமாக அல்லாக்கி விடுகின்றான். அன்றி நிச்சயமாக அத்தகைய கடினமான உள்ளங்களை உடைய அநியாயக்காரர்கள் வெகு தூரமான விரோதத்தில் தான் இருக்கிறார்கள். எவர்களுக்கு மெய்யான கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று திட்டமாக அறிந்து இதை நம்பிக்கை கொண்டு தங்கள் மனப்பூர்வமாகவே அவனுக்கு கட்டுப்படுவார்கள். நிச்சயமாக எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றான். அப்ப நபிமார்கள் வேதங்களை ஓதி கொண்டிருக்கும் பொழுது அந்த நபிமார்களுடைய சப்தத்திலேயே ஷைத்தான் தனது தப்பான வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றான். அப்ப அல்லாஹு தஆலா இல்லை, அது ஷைத்தானுடைய வார்த்தை, நபி ஓதிய குர்ஆனிலோ அல்லது முந்தைய நபிமார்கள் ஓதிய வேதங்களிலோ உள்ள வார்த்தை இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விடுவான். அப்ப மூமினானவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், நேரான வழியில் அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனா காப்பிரர்கள் என்ன சொல்வார்கள், இல்ல இல்ல அந்த நபி அப்படி ஓதும் பொழுது அவர் குரல்ல தானே கேட்டுச்சு, அவர் ஓதி கொண்டிருக்கும் பொழுதுதான் அது கேட்டுச்சு, எனவே அதுவும் கரெக்ட் தான். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நீங்க இந்த ஆயத்தினுடைய இன்னும் மேலதிகமான விளக்கத்தை நீங்க புரிய வேண்டும் என்று சொன்னா ரஹீக்கை நீங்க படிச்சு பாருங்க. சஹாபாக்கள் ஹிஜ்ராவிலிருந்து அதாவது அபிசீனியாவுக்கு சென்ற சஹாபாக்கள் திரும்பிய காரணம் இருக்கும், அதுல இந்த விஷயம் வந்திருக்கும். அதாவது சூரத்து நஜ்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது கடைசியில ஓதி கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் மூச்சு விடுவாங்க, ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கொண்டு இருக்கும் பொழுது இடையில என்ன செய்து விடுவான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற உடனே அவன் ஒரு சத்தத்தை போடுவான், தில்கல் கரானீக்குல் உலா இன்ன ஷஃபாஅத்ஹுன் லதுர்தஜா. அந்த குர்ஆனுடைய அந்த வசனத்துடைய அதே மெட்டிலேயே என்ன சொல்வான், இதோ இவர்கள் எல்லாம் பெரும் பெரும் சிலைகள், கண்டிப்பாக இவர்களுடைய சிபாரிசு ஆதரவு வைக்கப்படும் தான். காபிர்கள் உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆஹா அப்பாடி முகமது நம்ம வழிக்கு வந்துட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை அந்த சூராவை ஓதிட்டு கடைசி ஆயத்து சஜிதாவுடைய ஆயத்து, சஜிதாவிலே விழுவார்கள் எல்லா காபிர்களும் சஜிதாவில் விழுந்துருவாங்க. இப்பதான் நாம முகமது ஒன்னாயிட்டோமே, நம்ம சிலைகளை முகமது திட்டத்தை விட்டுட்டாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியாது. இருந்த சஹாபாக்களுக்கு புரியாது. அதற்கு பிறகு இந்த வசனத்தை இறக்கி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவான், நபியே நீ குர்ஆனை ஓதும்போது இப்படி ஷைத்தானுடைய சேட்டை நிகழ்ந்தது, எனவே தான் இந்த காபிர்கள் சுஜூது செய்தார்கள். புரிஞ்சுதா? அப்ப காபிர்கள் சரிதா செய்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டவுடனேதான் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போன முஸ்லிம்கள் எல்லாம் காபிர்கள் முஸ்லீமாகி விட்டார்கள் என்ற செய்தியாக நினைத்துக் கொண்டு அவங்க திரும்ப வருவாங்க. அந்த விளக்கம் இருக்கும். அப்ப நபிமார்களுக்கும் இப்படி ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுவதை அல்லாஹு தஆலா சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறார்களா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார்களா என்று. அப்ப அதனால சூனியத்தை ஏற்றுக்கொள்வது ஷிர்க்காக ஆகிவிடாது. புரியுதுங்களா? அப்ப சூனியத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் நாடினால் அந்த இப்லீசுடைய துணையால் அந்த சூனியக்காரன் பாதிப்பை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் மிகைத்தது. நம்ம பாதுகாப்பு தேட வேண்டியது யார்கிட்ட, அல்லாஹ்விடத்துல தான். அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூனி என்ற ஒன்றை மறுப்பதை கொண்டு தங்களை பெரிய பகுத்தறிவுவாதிகளாக தௌஹீதுவாதிகளாக ஹதீஸுகளை அதாவது பாதுகாப்பதிலும் குர்ஆனை பாதுகாப்பதிலும் இஸ்லாமின் மீது எந்த விதமான பழி சொல்லும் வராமல் நாங்கள் பாதுகாக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் ஏற்படுத்துவது ஒரு மாயைதான், பொய்யான விளம்பரம்தான். உண்மையிலே இஸ்லாமிய அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹதீஸுகளை கோர்வை செய்து பாதுகாத்து கொடுத்த மார்க்க அறிஞர்களின் நூல்களின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதகமான செயல் என்பதை மறந்துவிடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவை நமக்கு தருவானாக. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, மற்றபடி போக விருப்பம் உள்ளவங்க போன விஷயம். ஈமான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக்கி தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.